டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
சுப சோபன சேமம் சுப சோ தானங்களை பாட நல்ல ஞானம் தனைந்த நல்ல இறைமகன் இயேசுவுக்கே வரையில்லா வந்தனமே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் முதல் வசனத்தை சிந்தித்தோம். அதை ஒருமுறை நான் வாசித்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்பொழுது நமது நாட்களிலே ஐரோப்பாவிலே காணப்படுகின்ற பொதுவான சந்தை பெரிய ஆச்சரியத்தை விளைவிக்கிறதாய் காணப்படுகிறது. சரித்திரம் முழுவதிலும் ஐரோப்பா கண்டத்தின் தேசங்களை திரும்பவுமாக ஒன்று சேர்க்க பலர் முயற்சித்து தோல்வியடைந்திருக்கிறார்கள். ரோம கத்தோலிக்க சபையினர் புனித ரோம பேரரசு என்று ஒன்று சேர்க்க விரும்பினார்கள், ஆனால் வெற்றியடையவில்லை. புனித ரோம பேரரசு ஆஸ்திரியாவின் வியன்னாவை தலைமையிடமாக கொண்டது. இப்பொழுது அது கண்டுகளிக்கத்தக்க சுற்றுலா தளமாகிவிட்டது. புனித ரோம பேரரசின் கடைசி பேரரசரான பிரான்ஸ் ஜோசப் என்பவர் திரும்பவுமாக ஐரோப்பாவை ஒன்றுபடுத்த முயற்சித்து தோல்வியடைந்தார். பிரான்ஸ் ஜோசப்பின் மகன் தற்கொலை செய்திருக்க வேண்டும் அல்லது கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் புனித ரோம பேரரசு முடிவடைந்துவிட்டது. நெப்போலியன், கெய்சர், வில்கல்ம்ஸ், ஹிட்லர், முசலோனி ஆகியோர் இவ்வாறு முயற்சித்து தோல்வியடைந்தார்கள். அப்பொழுது தேவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. மகா உபத்திரவ காலம் வரையிலுமாக தேவன் ஒருவரையும் ஐரோப்பா கண்டத்தை ஒன்று சேர்க்க அனுமதிப்பதில்லை. ஆனால் ஐரோப்பாவின் பொது சந்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறப்போவதின் ஆயத்தமாக காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவை ஒன்று சேர்ப்பது முடியாத காரியம் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். தேவன் ஆயத்தமாகும் வரையிலும் அது முடியாத செயல்தான். சாத்தான் அதற்கான மனிதர்களை தரப்போகின்றான். ஐரோப்பாவின் பொது சந்தை முக்கியமான கருவியாக இருக்கிறது. 10 கொம்புகளும் அதன் மேலுள்ள 10 கிரீடங்களும் மகா உபத்திரவ காலத்தில் ரோம பேரரசிலே காணப்படுகின்ற 10 பிரிவுகளை குறிப்பதாயிருக்கின்றது. 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களை ஆட்சி செய்கின்ற 10 ராஜாக்கள். இந்த விளக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 12 வசனத்தினால் உறுதி செய்யப்படுகின்றது. அந்த சிறிய கொம்பு முதலில் இந்த ராஜாக்களில் 3 பேரையும் பின்பு மற்ற 7 பேரையும் வெற்றி கொள்வதனால் உலகத்தின் சர்வாதியாகின்றது. அந்த 7 தலைகளும் எளிதாக அடையாளம் காணப்பட முடிவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 9-10 வசனங்கள் அவர்கள் 7 ராஜாக்கள் என்று கூறுகின்றது. 10 கொம்புகளைப் போன்று இவர்கள் ஒரே காலத்தில் ஆட்சி செய்வதில்லை. அவர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தோன்றுவார்கள். சிலர் இதனை அப்பொழுது ரோம பேரரசை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர்களையும் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த டொமிஷியன் என்றும் கூறுகிறார்கள். வேறு சிலர் இந்த 7 தலைகளை ரோம பேரரசை வீழ்ந்து போகும்படி செய்த அரசாங்கம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் ராஜாக்கள், ஆலோசகர்கள், சர்வாதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், பேரரசர்கள் ஆவர். 3வதாக இந்த 7 தலைகளும் தேவனை தூஷித்த 7 தேசங்கள் என்ற கருத்து கூறப்படுகிறது. ரோமாபுரி, கிரேக்க நாடு, மேதிய பெர்சிய ராஜ்யங்கள், கல்தேயர் நாடு, எகிப்து மற்றும் அசீரியா. வரப்போகின்ற மிருக ராஜ்யமே 7வதாகும். அடுத்ததாக 7 தலைகள் என்பது சர்ப்பத்தின் 7 தலைகளின் விசேஷித்த ஞானத்தை குறிக்கின்றது என்றும் கூறப்படுகிறது. பாவ மனிதனாகிய கடைசி சர்வாதிகாரியை சாத்தான் பலப்படுத்துகிறான். 7 தலைகளுமே தேவ தூஷணம் என்னும் குற்றத்திற்கு உட்பட்டது. தேவ தூஷணம் என்பதை 2 விதமாக கூறலாம். 1, தன்னை தேவனுக்கு இணையாக்கினவனாக்கிக் கொள்வது. தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை தான் எடுத்துக் கொள்வது. 2வதாக, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. ரோம பேரரசர்கள் 1வது குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர்கள். அவர்கள் தங்களை தேவனுக்கு சமமாக்கினார்கள். ரோம பேரரசிலே பேரரசனை வழிபடும் வழக்கம் இருந்தது. எபிரேயர்கள் இரண்டாவது வகையான தேவ தூஷணத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை தூஷித்தார்கள். மிருகம் இரண்டு வகையான தூஷணத்திற்கும் உட்பட்டதாகும். சரி, இப்பொழுது வெளிப்படுத்தின சேஷம் 13 அதிகாரம் 2 வசனத்தை பார்ப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பயங்கர தோற்றமுடைய உயிரினமாக இது காணப்படுகிறது. அவ்விதமான ஒன்று நிலத்திலோ நீரிலோ ஆகாயத்திலோ காணப்படவில்லை. இது பல மிருகங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு மிருகம் என்பதை யோவான் கவனிக்கின்றான். நாம் இப்பொழுது அந்தி கிறிஸ்துவை குறித்த சில திட்டவட்டமான குறிப்புகளை அறிந்து கொள்ளலாம். தானியேல் 7 அதிகாரத்தில் தானியேல் கூறுகின்ற மற்ற மிருகங்கள் குறிப்பிடுகின்ற ராஜ்யங்களின் குணங்களையும் உடையவனாக அந்தி கிறிஸ்து காணப்படுகிறான். இங்கு தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் இந்த பிரிவிற்கான விளக்கம் நாம் இதனை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் சற்று முன் வாசித்த இந்த 2 வசனத்திலே நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது என்று யோவான் கூறியிருக்கிறார். அந்த கொடிய மிருகத்தின் வெளிப்பிரகாரமான தோற்றம் சிறுத்தையைப் போல இருந்தது. அது மட்டுமல்ல, தானியேல் 7 அதிகாரம் 6 வசனத்தையும் பார்க்க வேண்டும். அதன் பின்பு சிவிங்கியைப் போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. சிறுத்தையும் சிவிங்கியையும் குறிப்பிடுவதற்கான ஒரே கிரேக்க வார்த்தையே இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தை என்பதே சரியானது. இது கிரேக்க மக்கதோனிய ராஜ்யங்களை குறிக்கிறது. கிரேக்க நாடு அதன் புத்தி கூர்மைக்கும் கலை மற்றும் அறிவியலிலே ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கும் காரணமாகும். மேலும் தத்துவங்கள், கட்டிடக்கலை, அற்புதமான இலக்கியங்கள் அனைத்திற்கும் கிரேக்க நாடு பெயர் பெற்றதாகும். கிரேக்க மொழி தன்னில் தானே மிகவும் அழகான ஒரு மொழியாகும். இந்த மிருகத்தின் ராஜ்யம் எல்லா விதமான கலாச்சாரங்களுக்கும் பெயர் பெற்ற கிரேக்க நாட்டை குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் என்று பார்க்கிறோம். இது தானியேல் கூறும் 2 மிருகத்தை நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. தானியேல் 7 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2 மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இது மேதிய பெர்சிய தேசத்தை குறிக்கிறது. மிருகத்தின் பேரரசு இந்த மேதிய பெர்சிய தேசத்தின் ஆடம்பரத்தை உடையதாக இருக்கும். அடுத்ததாக அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் என்று வாசிக்கிறோம். இது தானியேலின் முதல் மிருகத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, இது பாபிலோனிய ஏகாதிபத்தியத்தை குறிக்கிறது. நேபுகாத்நேச்சார் தனது ஞானிகளுக்கு மரண தண்டனை வழங்கிய போதும், எபிரேய பிள்ளைகளை எரிகிற அக்கினிச் சுளையிலே போடும்படி செய்த போதும் அவனது அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஒருவரும் இல்லை. அவன் பொன்னாலான தலையாக இருக்கிறான். அவன் சர்வாதிகாரியாக இருக்கிறான். தானியேல் கண்ட இரும்பும் களிமண்ணும் கலந்து செய்யப்பட்ட பாதங்களில் ஒன்றாக பாவ மனிதன் காணப்பட்டாலும் அவன் நேபுகாத்நேச்சாரைப் போன்று சர்வாதிகாரியாக காணப்படுவான். இந்த உலகத்தின் கடைசி சர்வாதிகாரி சாத்தானின் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாக இருப்பான். தன்னை உருவாக்கி பலப்படுத்தி வலிமையூட்டிய சாத்தானின் பலம் அவனில் காணப்படும். அவன் சாத்தானின் நெருங்கிய மறுரூபமாக காணப்படுவான். யூதாஸ் காரியோத்திற்குள் சாத்தான் புகுந்தான் என்று லூக்கா கூறுகின்றார். இயேசு சீமோன் பேதுருவிடம் பேசும்பொழுதும் இதனையே கூறுகிறார். பாவ மனிதனை சாத்தானின் மறுரூபம் என்றே கூறலாம். சாத்தான் அவனுக்குள் புகுந்து விடுவான். பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதின நிருபத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். கவனிங்கள், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தின சேஷம் 13:3 பாருங்கள். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. இந்த வசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 சேர்ந்து மறித்து போன இந்த மிருகத்தை சாத்தான் உயிரோடு எழுப்பினான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 பாருங்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அப்படியல்ல, சாத்தானுக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அந்த வல்லமை சாத்தானுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பத்தக்க அதிகாரம் உடையவர். நமது ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் யோவான் சுவிசேஷத்திலே கூறப்பட்டுள்ளது. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 5 நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். சாத்தானால் எழுப்ப முடியாது. மரணத்துக்கு ஏதுவான காயத்திலிருந்து மிருகத்தை உயிர்ப்பித்தவன் சாத்தான் என்ற எண்ணமுடையவர்கள் அந்த மிருகத்தை ஒரு மனிதன் என்றே கூறுகின்றார்கள். ஆதி திருச்சபையினர் இவ்விதமான எண்ணமுடையவர்களாகவே இருந்தார்கள். சிலர் அந்த மனிதன் யூதாஸ் காரியோத்து என்றும் சிலர் நீரோ மன்னன் என்றும் கூறினார்கள். சிலர் இந்த மிருகம் ரோம பேரரசையும் அது வீழ்ச்சியடைந்து போவதற்கான ராஜாங்கத்தையும் குறிக்கிறது என்ற எண்ணமுடையவர்களாய் இருக்கின்றார்கள். ரோம பேரரசு இல்லாமல் போய்விடவில்லை, ஆனால் சிதறுண்டு போய்விட்டது. ஐரோப்பா கண்டத்திலே இன்றும் காணப்படுகிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக தீய மனிதனின் உயிர்த்தெழுதல் இல்லை என்பது மாத்திரம் நிச்சயம். அந்த வேளையிலே கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரித்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க செய்ய முடியும். அவர்கள் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 நாம் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே யோவான் 5:28-29 பார்த்தோம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ரோம பேரரசு திரும்பவுமாக ஆற்றல் பெற்று ஆச்சரியப்படத்தக்க விதமாக ஒன்றாக இணைந்து ஒரே உலக சர்வாதிகாரியின் கீழ் காணப்படும். 3 தெளிவான விளக்கத்தை நமக்கு கூறுகிறது. இந்த மிருகம் ஒரு மனிதனாக போலியாக தான் உயிரோடு எழுந்ததாக பறைசாற்றுவான். இது மகா உபத்திரவ காலத்தின் மகா பெரிய பொய்யாகும். தேவன் அவர்கள் இந்த பொய்யை நம்புவதற்கும் விட்டுவிடுவார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாமல் அந்தி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள். ஆனாலும் சாவு கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது என்று வசனத்திலே வாசித்தோம். கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் போலியானது என்று கூறப்படுகின்ற தேவ தூஷணம். அந்தி கிறிஸ்து தானும் கிறிஸ்துவை போன்று உயிர்த்தெழுந்ததான ஒரு மாயையான போலி தோற்றத்தை ஏற்படுத்துவான். விசுவாசிகள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று கூறுவார்கள். அவிசுவாசிகள் அந்தி கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்திருக்கிறானே என்று கூறுவார்கள். உயிர்த்தெழுந்ததாக கூறி பிறரை ஏமாற்றக்கூடிய ஒரு கொடூரமான மனிதனின் கீழ் ரோம பேரரசு திரும்பவுமாக எழும்போம். நமக்கு இப்பொழுது அந்தி கிறிஸ்துவை குறித்து விளக்கம் கிடைத்திருக்கிறது. வெள்ளை குதிரையின் மேல் ஏறியிருக்கின்றவன் மாயையான சமாதானத்தை உலகத்திலே ஏற்படுத்துவான். உலக சரித்திரத்திலே 15,000 பெரும் யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கிறது. 8,000 சமாதான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. என்றாலும் உலக சரித்திரத்திலே 200 அல்லது 300 வருடங்களே உண்மையான சமாதானம் காணப்பட்டிருக்கின்றது. சமாதான பிரபுவாகிய கிறிஸ்து வரும் வரையிலேயும் இந்த உலகத்திலே உண்மையான சமாதானம் ஏற்படப் போவதில்லை. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 13:4 வசனத்தை பாருங்கள். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது சாத்தானுக்கு உச்சகட்ட நேரம். சாத்தான் தன்னை அனைவரும் வணங்க வேண்டும் என்று விரும்பியபடியே இந்த காலத்தில் உலகம் முழுவதையும் அவனை வணங்கப் போகின்றது. தேவனுடைய ஆவியானவர் தமது கரத்தை நம்மீது இருந்து எடுத்து விடுவார் என்றால் நம்மிலே பலர் அவரை விட்டு பின்வாங்கி விடுவோம். அப்பொழுது அந்தி கிறிஸ்து தோன்றினால் ஒரு நாய்க்குட்டி தன் எஜமானை நன்றியோடு பின்தொடர்வது போல நாமும் அந்தி கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அதாவது வேதாகமம் கூறுகின்ற தேவனை காட்டிலும் மேலான ஒன்றை நாம் வணங்குகிறோம் என்று கூறுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று நாம் கேட்ட வசனங்களின்படி அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட போகிறான். பிசாசானவன் அவனுக்கு வலது கையாயிருந்து அத்தனை காரியங்களையும் செய்ய போகிறான். அந்த நாட்களிலே தேவனை விட அந்தி கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவன் என்று சொல்லி அநேகரை அவனை விசுவாசித்து பின்பற்றுவார்களாம். இந்த நாட்களிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அறிக்கையிடுகிறோமா? அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? சிலர் தங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் எனக்காக இதை செய்வார் என்று விட்டுக் கொடுக்கிறார்கள். ஆனால் எல்லா காரியங்களையும் எனக்காக அவர் செய்ய முடியும் என்பதை நம்புகிறதில்லை. எனவே தங்கள் சொந்த அறிவினாலும் சொந்த முயற்சியினாலும் பலவிதமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலேயும் நான் எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், இனி நான் செயல்பட போகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தது போல எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதுவரை உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்னமும் வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனையோ காரியங்களிலே அவருடைய வல்லமையை பார்த்திருந்தும் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியாது என்ற எண்ணத்திற்கு ஏன் வருகிறீர்கள்? ஒருவேளை கால தாமதம் ஆகிறபடினாலே கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ என்று எண்ணி நீங்கள் உலக மக்களைப் போல சிந்திக்கிறீர்களா? சற்றே பொறுத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. உங்களுடைய வீட்டின் காரியமாய் அது இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்திலே உள்ள பிரச்சனைகளாயிருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ள சோர்வுகளாயிருந்தாலும் சரி, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை வாசித்து தியானித்து கர்த்தர் செயல்படும்படி அவருக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு எதிராக வருகிற ஒருவரை குறித்து நீங்கள் எரிச்சலோடு இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் மேல் தவறான குற்றச்சாட்டை சொல்லி உங்களுடைய பெயரை கெடுத்தவர்களை குறித்து நீங்கள் எரிச்சலோடு இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். தேவனாய் கர்த்தர் சர்வத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். தம்மை தேடுகிறவர்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு சரியான நேரத்திலே உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவரும் ஆவல் உள்ளவருமாய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். பிசாசின் வல்லமைகளை விட, பிசாசின் சக்திகளை விட ஆண்டவர் பெரியவர். அவருடைய வல்லமை பெரியது. அவருடைய இயல்கைக்குள்ளேயே பிசாசானவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் பிசாசோடு போராடும் சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் அவன் உங்களை ஜெயிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே அவனை தோற்கடித்து விட்டார். அந்த சிலுவையிலே மறித்த இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக அனுதினமும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனையாய் தோன்றுகிற, உங்கள் மனதை பாரமாய் அழுத்துகிற காரியங்கள் உங்கள் எண்ணத்திலே கடந்து வரும் பொழுதெல்லாம், கர்த்தாவே நீர் எனக்காக இந்த எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். விசுவாசத்தோடு துதியுங்கள். பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலேயும் அனுபவியுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் கேட்ட வசனங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அந்தி கிறிஸ்து எத்தனை வல்லமை படைத்தவனாய் இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும், அது எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் வல்லமை புரிந்தனவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையின் மத்தியிலே இருந்தாலும் அவர்களை உம்மை நம்பும் ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, ஒரு விசுவாசியாக இருப்பார்கள் என்று சொன்னால், நீர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீதிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீதி செய்யும் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற வேளையிலே அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு எனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுப்பார் என்று நம்பியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய வசனங்களை கேட்டு உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து உடனுக்குடன் செயல்படுகிற இந்த அருமையான சகோதரனையும் சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை நீர் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்மையாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார், யோபு 36:6. சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார், யோபு 36:6.